தென்றல் பிப்ரவரி 2013 இதழில் கொல்லிமலை பாகம் 6 எழுதியவர் பாஸ்டனில் இருந்து வட்டாயிருப்பு சுந்தர் அவர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கொல்லிமலை உச்சியில் அகஸ்தியர் அருவி இருக்கிறது. அறப்பளீஸ்வரருக்கும் கொல்லிப்பாவைக்கும் கோவில் இருக்கிறது. நல்ல காற்றும் நீரும் உள்ளன. நோயகற்ற மூலிகைகள் நிரம்பி உள்ளன. நாகரிக உலகின் அரசியல்களும் ஊழல்களும் அழிவுகளும் புரியாத அறியாத இயற்கையுடன் இயைந்து வாழும் எளிய மக்கள் இருக்கிறார்கள். இவனால் நமக்கு என்ன ஆகும் என்று எதிரிருப்பவனை பார்த்து மனக்கணக்கு போடாத மகிழ்ச்சியுடன் விருந்தோம்பல் செய்யும், பணத்தை கண்டால் பறக்காது வாங்குவதற்கு கூச்சப்படும் பேராசையில்லாத மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆரோக்கியம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது. இவை அனைத்தையும் அப்படியே நிரந்தரமாக இருக்கட்டும் என்றும் தூரத்தே கேட்கும் வேட்டுச் சத்தம் அம்மலையையும் மக்களையும் அழுகாதிருக்கட்டும் என்று கொல்லிப்பாவையை வேண்டிக் கொண்டேன். விடிச்சத்திலும் என் வேண்டுதல் அவளுக்கு கேட்டிருக்கும் என்று நம்புகிறேன். என்ன சூழல்களில் மனமும் மலையேறி இறங்கியதில் உடலும் சோர்வடைந்திருந்தன. நாகரீக நகர வாழ்க்கைக்கு திரும்பப் போகிறோம் என்ற நினைப்பில் அயவு எழுந்தது. சட்டென்று கடின பாதை முடிந்து தாற்சாலை தட்டுப்பட்டது. நிமிந்து பார்த்தேன். வியர்வை கண்ணை மறைத்தாலும் பழனியப்பர் கோவில் சுண்ணாம்புச்சூரின் செம்மன் கோடுகள் தெரிந்தன. நாங்கள் வந்த வண்டியும் முகம் நிறைய புன்னகையோடு ஓட்டுநரும் தென்பட்டார்கள். கரண்முழான தடத்தில் பல மணி நேரம் நடந்த கால்களுக்கு தட்டையான தலை புதிராக இருந்தது. தத்தி தத்தி நடந்தேன். காலையில் பார்த்த அந்த பெண்மணி மேல்படியில் நின்று கொண்டு எங்களை பார்த்து கொண்டிருந்தார். மெதுவாக படிகளில் ஏறினோம். வாங்க, அர்ச்சகர் இருக்காரு என்று எங்களை வழிநடத்தி சென்றார் அவர். சுவனோரம் இருந்த குழாய்களில் சில்லென கொட்டிய நீரில் கால் கை முகம் கழுவினோம். வியர்வை கலந்து லேசாக உப்பு கரித்தது. சிறிய கோயிலின் உள்ளே கர்ப்பகிரகத்தில் மீசை முருகன் மிதமான மஞ்சள் ஒளியில் அமைதியாக இருந்தார். இறைச்சல் இல்லாமல் அமைதியாக கழிந்தன தருணங்கள். அர்ச்சகர் அதிர்ந்து பேசாது காட்டிய தீபாராதனையில் முருகனின் முகத்தை சரியாக பார்க்க முயன்றேன். கோவிலை சுற்றி பிரகாரத்தில் நடந்தோம். ஓரத்தின் விறகடுப்பில் ஒரு பெண் பொங்கலோ என்னவோ வைத்திருந்தார். சிறு குழந்தை ஒன்று நிறைய சந்தனம் பூசிய மொட்டைத்தலையுடன் அங்கும் இங்கும் ஓடியது. எங்களை பார்த்ததும் விளையாட்டை நிறுத்தி வாயில் விறகளை போட்டுக்கொண்டு அம்மாவிடம் ஓடியது. உள்ளே ஒரு சிறிய திண்ணை போன்றதில் சரிந்து படுத்த கண்களை மூடிக்கொண்டேன். சில நிமிடங்கள் தான். இந்தாங்க என்று குரல் கேட்டு விழித்து பார்த்தால் அந்த பெண்மணி ஒரு தட்டு நிறைய அப்போதுதான் உரித்த பலாச்சுளைகளையும் ஏராளமான புளியோதனையும் வைத்து நீட்டினார். கோவில் படிகளை ஒட்டிய 4-10 அறையில் தரையில் அடுப்பு வைத்து சமைத்த பிரசாதம் அது. கொல்லிமலை பலாச்சுளையில் விவரி வரிவரியாக இருப்பதை சீனிவாசனும் பசுவும் சுட்டி காட்டினார்கள். எனக்கு பொதுவாகவே பலாப்பழம் மிகவும் பிடிக்கும். அசுர பசிவேறு, நடக்க இயலாமல் போனாலும் பரவாயில்லை, உருண்டாவது படியிறங்கிக் கொள்ளலாம் என்று அவ்வளவையும் ஒரு வெட்டு வெட்டினோம். உள்ளங்கையில் அடங்கும் சிறிய டம்ளர்களில் சுடச்சுட காப்பி கொண்டு வந்து கொடுத்தார் அவர். அமெரிக்காவில் என்னடாவென்றால் ஸ்டார் பக்ஸிலும் டங்கன் டோனட்டிலும் மிகச்சிறிய சைஸ் காப்பி வாங்கினாலே அண்ட அளவுக்கு ஊற்றி கொடுக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் ஒரு குடும்பத்திற்கு 2 நாட்களுக்கு வரும் அது. அணில் நம்மூர் பூனை சைஸுக்கு இருக்கிறது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் தேசிய பூங்காவுக்கு சென்றிருந்த போது லாரி சைஸில் இருந்த SUV வாகனம் வந்து நின்று எல்லா கதவுகளும் திறக்க அமெரிக்க குடும்பம் ஒன்று இறங்கியது. கடைசியாக இறங்கிய ஒருவர் துருவக்கரடி ஒன்றை அண்ணாந்து நோக்கியதும் தான் அது நாய் என்று தெரிந்தது. அதற்காகவே அவ்வளவு பெரிய கார் வைத்திருந்தார்கள். அமெரிக்காவில் சிறிதாக என்ன இருக்கிறது என்று எவ்வளவோ யோசித்தாலும் புலப்படவில்லை. வட்டாயிருப்பின் எளிய கிராமத்து வாழ்க்கை அவ்வப்போது நினைவுக்கு வருவதுண்டு. கூரை வீட்டில் மண் தரையில் ஹரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் பூச்சிகளோடு வாழ்ந்தாலும் இல்லாமையும் வறுமையும் உறக்கத்தை கரைத்ததில்லை. தெருவில் சாக்கு விரித்து தலையணையின்றி நிம்மதியாக தூங்கியிருக்கிறேன். வசதி கூடிய இந்நாட்களில் உறக்கம் ஏமாற்றிய இரவுகளின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறதோ? விருந்தோம்பலில் நெகிழ்ந்து நன்றி சொன்னோம். வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க என்று வாழை இலையில் சுளைகளை நிரப்பி கொடுத்தார். காலில் திரும்பும் போது சாலையோரம் ஆளுக்கொன்றாக பலாப்பழம் வாங்கி கொண்டோம். அந்தி சூழ தொடங்கியிருக்க வண்டி திருச்சி நோக்கி விரைந்தது. நாமக்கல் தாண்டி நெடுஞ்சாலையில்தான் அங்கிங்கு நாதுபடி எங்கும் நிரம்பி ஓடிக்கொண்டிருந்த மணல் லாரிகளை கவனித்தேன். காவிரி படுகையில் மணல் குவாரிகள் அமைத்து அசுர வேகத்தில் மணலை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். 100 லாரிகள் வரிசை கட்டி நிற்கின்றன. பார்க்கும் போதே தாறுமாறான வேகத்தில் அபாயகரமாக முந்தி சென்றது மணல் லாரி ஒன்று. காற்று ஒலிப்பானை உச்சபட்சத்தில் ஒலித்து கொண்டே எங்கள் ஓட்டுநர் விபத்தை தவிர்க்க வேகத்தை குறைத்து சாலையை விட்டு இடப்புறச் சரிவில் இறங்கி நிறுத்தினார். மணலை தூவிக்கொண்டே சீறி சென்றது அந்த லாரி. 80களின் இறுதியில் முசிறியில் படித்தபோது தினந்தோறும் காலையில் காவிரிக்கு குளிக்கச் செல்வோம். கரை தொட்டு நுரை ததும்பி செல்வாள் காவிரி. குளித்தலை பாலத்திலிருந்து காவிரியில் சுருக்கடிப்பார்கள் சிறுவர்கள்.
படித்துறையில் உட்கார்ந்து ஆடிப்பெருக்கை நாள் முழுதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வப்போது வெங்காய தாமரை கூட்டம் மிதந்து செல்லும். அதன் மீது பறவைகள் உட்கார்வதும் பறப்பதுமாக நீரில் அமிழ்ந்திருக்கும் பாதங்களை முத்தமிடச் சூழ்ந்து கொள்ளும் மீன்கள், மீன்கடிப்பில் கலவரமடைந்து வீரிடும் குழந்தைகள், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி படித்துறை. அந்த காவிரி இப்போது இல்லை. முட்புதரும் பாறைகளும் நின்றபடி அமைதியாகத்தான் சுரண்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறாள் காவிரி. நீராதாரத்தின் முதுகெலும்பான நதிகளை போண்டியாக்கிவிட்டோம், மலைகளை வெட்டி எடுத்து விட்டோம். ஏரி வயல் எல்லாவற்றிலும் 40-60 என்று பிளாட்டுகள் போட்டு கான்கிரீட் காடுகள் தழைத்து கொண்டிருக்கின்றன. கிராமங்கள் அருகி வருகின்றன. தூர்தர்ஷனும் விவித் பாரதியும் அகில இந்திய வானொலியும் மட்டும் கேட்ட காலம் நினைவுக்கு வந்தது. வானொலியில் இனிமையாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று பாடியபடி வேளாண் நிகழ்ச்சிகள் தொடங்கும். உழவே தலை என்று வள்ளுவருக்கு பிரம்மாண்ட சிலை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டதற்கு பதிலாக சில 1000 ஏக்கர் தரிசு நிலத்தை வேளாண் நிலமாக மாற்றியிருந்தால் வள்ளுவரின் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும். வாடிய பயிரும் வறுமையின் பிடியும் தாளமாட்டாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நாம் குளிர்சாதன அறையில் கணினி திரையில் கண்ணீர் அஞ்சலி செய்து நமது கடமையை முடித்துக் கொள்கிறோம். என் அமைதியை பார்த்துவிட்டு பசு, என்ன பேச்சையே காணோம், அட என்ன கண்ணில் தண்ணி என்றதும், ஒண்ணுமில்லை மணல்லாரி போச்சுல்ல, கண்ணில் மண்ணு விழுந்துருச்சு என்றேன். பசு, இவ்வளவு அனுபவங்களை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியே, இதை எங்கிட்டாவது பதிவு பண்ண வேண்டாமா என்றேன். சும்மா இருக்கேனா, கோயில் trails.blogspot.com போய் பாரு என்றான். ஸ்ரீரங்கத்திற்கு போனதும் அதை போய் பார்த்தேன். பிரமித்து போனேன். பசுபதியின் பதிவுகள் ஒரு தகவல் களஞ்சியம். மலையேற்றத்தில் ஆர்வமுடையவர்களுக்கு மிகவும் பயனுள்ள பல தகவல்கள் இருக்கின்றன. தவற விடாதீர்கள், பாருங்கள். வீடு திரும்பிய மறுநாள் கால்களில் ரத்தம் கட்டிக்கொண்டு மெதுமெதுவாக நடக்க வேண்டியிருந்தது. தசைகள் சகஜ நிலைமைக்கு திரும்ப 1 வாரம் ஆயிற்று. கடந்த 6 மாதங்களில் பசுபதியும் சீனிவாசனும் இன்னும் பல மலைகளை ஏறியிருக்கிறார்கள். கொல்லிமலைக்கே மறுபடியும் சென்று முள்ளிக்குறிச்சி வழியாக பூசணிக்குழிக்கு சென்றிருக்கிறார்கள். சிக்மங்களூர் அருகே முல்லையங்கிரி ஏறியிருக்கிறார்கள். பசுவிடம் அதை பற்றி தொலைபேசிய போது, பொன்னியின் செல்வலில் ஆயனார் அஜந்தா வண்ண ரகசியத்தை தேடி அலைவாரே, அது மாதிரி கர்நாடகாவில் நிறைய மலைகள் இயற்கையாக வண்ணங்கள் பூசிய குகைகள் இருக்கின்றன. அங்கிருக்கும் யோகிகள் இக்குகைச்சுவர்களிலிருந்து வண்ணங்களை எழுப்பதுண்டு. அது மாதிரி கலர் சுவரோட குகையை பார்த்தோம் என்றான். கர்நாடகாவில் பாபா புதங்கிரி மலை ஏறிய போது காட்டு யானை கவனிக்காமல் இருந்த சிறுத்தை குட்டியை மிதித்து நசுக்கியிருந்ததை 20 நாட்கள் கழித்து பார்த்திருக்கிறார்கள். நான் தென்றலில் இந்த தொடர் ஆரம்பித்த முதல் சில இதழ்களை அனுப்பியிருந்தேன். அட்டைப்படத்துடன் வந்த முதல் இதழை குடும்பத்தினருடன் உட்படம் பார்த்து படித்து சந்தோஷப்பட்டார்களாம். அந்த டாக்ஸி ஓட்டுநர் கூட படித்திருக்கிறார். அதீத சக்தி வாய்ந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்களுடன் கலந்திருப்பதை, எக்ஸ்மென் என்ற சினிமாவையும் தொலைக்காட்சி தொடரையும் பார்த்திருப்போம். எனக்கு என்னவோ பசு மாதிரி ஆட்கள் அந்த எக்ஸ்மென் வகையைச் சேர்ந்தவர்கள் என்றுதான் தோன்றுகிறது. என் போன்ற சாதாரணர்கள் செய்யாத விஷயங்களை காலையில் எழுந்ததும் காப்பி குடிப்பதைப் போன்று செய்கிறார்கள். அயராது அசுரத்தனமான விருப்பத்துடன் செய்கிறார்கள். அடுத்த முறை விடுமுறைக்கு செல்லும் போது அவர்களுடன் ஏதாவது ஒரு மலை ஏறுவேன். கடந்த வாரம் அவன் அனுப்பிய மின்னஞ்சலில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தான். We usually know how to complete a trek. Now you showed us how to celebrate it. முற்றும். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.